பார்த்து அந்த 15ஆம் பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த ஒரு பாடத்துல அநேக விஷயங்கள் நாம பார்க்காம செல்கிறோம். காரணம் என்னவென்றால், அடிப்படை கிளாசஸ்ல அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் சொல்றது. சோ அந்த விஷயங்களை நாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற அநேக காரியங்களை ரொம்ப ஆழமா விரிவாக அங்க பிரதர் அங்க பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி பகுதிகளை மாத்திரம் நாம விட்டுட்டு, ஆனா நாம் முற்றிலுமே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆனால் நாம் அறிந்திராத சில முக்கியமான பாயிண்ட்ஸ், அந்த பாகங்களை மாத்திரமே உங்கள் மத்தியில் இன்னைக்கு நம்ம அங்க பேசுறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். அப்போ இன்றோடு தேவ கிருபையில இந்த 15ஆம் பாடம் நிறைவுக்கு வரும். இன்னும் மீதம் 2 பாடங்கள் இந்த வால்யூம்ல அங்க இருக்குது. சோ இதுவரைக்கும் இந்த பாடத்துல நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது அவங்களுக்கு பிரதானமான எதிரிகள் இங்க பூமியில இருக்கிறாங்க. அதுல முதல் வந்து அவங்களுடைய மாம்சம், இரண்டாவது இந்த உலகம், மூன்றாவது பார்க்கும் பொழுது தனிப்பட்ட சாத்தான் மற்றும் எழுந்து போன தூதர்கள். சோ இவர்களை குறித்து கடந்த 4 கிளாசஸ்ல நாம அங்க தெளிவா பார்த்திருக்கிறோம். சோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற அந்த தலைப்பு என்னன்னா, டிசட்மெண்ட்ஸ் ஆஃப் தி அட்வர்சரி, அதாவது என்ன, டிசட்மெண்ட் ஆஃப் தி சேட்டன், அதாவது எந்த வகையில புதிய சக்தியை சாத்தான் வந்துட்டு அங்க வஞ்சிக்கிறார். சோ சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன? சோ அதுல ஒரே ஒரு பாயிண்டா ரொம்ப மிக முக்கியமா அதைத்தான் மீத உள்ள பாடம் முழுவதுமே அங்க சகோதரர் அங்க பேசிருக்கிறது பார்க்கிறோம். அந்த ஒரு வஞ்சனை அது என்ன, புதிய சிருஷ்டிகளுக்கு முன்பாக சாத்தான் வைக்கக்கூடிய அந்த தந்திரமான வஞ்சனை அது என்ன? சோ அதை நாம பார்க்கும் போது, அதாவது சாத்தான் புதிய சிருஷ்டிகளுக்கு முன்பாக வைக்கிற அந்த தந்திரம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறதுனால தேவன் அவர்களை தன்னுடைய புத்திரராக நினைத்து கொண்டிருக்கிறதுனால, அப்ப புது சிருஷ்டிகளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, எந்த கஷ்டங்களும் அவங்க சந்திக்க கூடாது, எந்த உபத்திரவங்களுக்குள்ளும் அவர்கள் அனுமதிக்க கூடாது. சோ இந்த ஒரு கருத்தை தான் புதிய சிருஷ்டிகளுக்கு முன்பாக அங்க சாத்தான் கொண்டு வந்து அங்க வைப்பான் அநேக சமயங்கள். சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம், புதிய சிருஷ்டிகளுக்கு சாத்தான் வைக்கக்கூடிய விசேஷமான ஒரு தந்திரம். அது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, நாம் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் இல்ல, பூமிக்குரிய விஷயங்களையும் சரி, அன்றாட வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்துடனேயே அங்க இருக்கணும். ஒரு மேலான தெய்வீக பாதுகாப்பு நமக்கு இருக்கும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறதுனால, அப்ப நமக்கு எந்த விதமான துன்பங்களும் இடறுதல்களும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில அங்க வரக்கூடாது. அப்படி ஒருவேளை அது வந்துச்சுன்னா அது தேவன் நம்ம மேல அதிருப்தியா இருப்பதற்கு அங்க அடையாளம். அதை சாத்தான் தான் அங்க கொண்டு வராரு. அப்படி இருக்கிறதுனால நாம என்ன பண்ணலாம், தேவன் கிட்ட அங்க ஜபம் செய்து அந்த துன்பங்கள் இன்னல்கள் நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடும்படிக்கு தேவன் கிட்ட நாம ஜபம் செய்யலாம். எந்த அளவுக்கு ஜபம் செய்யலாம் அப்படின்னா, தேவன் ஏதாவது ஒரு அற்புதமான வகையில தலையிட்டு ரொம்ப ஆச்சரியமான வகையில அந்த அந்த கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர் எடுத்து போட்டுடுவார். இந்த எதிர்பார்ப்பை புதிய சிருஷ்டிகளுக்குள்ள அங்க சாத்தான் கொண்டு வரதாக அங்க பார்த்தோம். சரி, ரொம்ப இப்படி வெறுமனே சொன்னா புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம அது எப்படி நடைமுறையில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்க கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இந்த ஒரு கொள்கை தான், இந்த ஒரு லாஜிக் தான் சாத்தான் பிரயோகிச்சு எல்லா ஜனங்களையுமே தேவனுடைய உண்மையான சத்தியத்திலிருந்து அவருடைய உண்மையான சித்தத்தில இருந்துட்டு வழி விலக போக செஞ்சிருக்கிறார். சோ அப்ப இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த பாயிண்ட் பாக்குறாங்களா இல்லைங்களா? சோ இப்போ இன்னைக்கு ஒரு ஆசீர்வாத கூட்டம் இல்லாட்டி அற்புத சுகம் அளிக்கும் திருவிழா இல்லாட்டி கூட்டம் என்று சொல்லி இங்க கிறிஸ்தண்டத்துல போடக்கூடிய மீட்டிங் எல்லாம் அவர்கள் என்னதான் சொல்றாங்க, இங்க வந்தா உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அற்புதமா தேவன் என்ன பண்ணார் உங்களுக்கு அந்த சுகத்தை அங்க தருவார். சோ அந்த பேசிக் விஷயம், அந்த அடிப்படையான விஷயம் பாருங்க, கர்த்தருடைய ஊழியம் நடக்குது, அந்த இடத்துக்கு ஜனங்கள் எல்லாம் ஈர்க்கப்படுறாங்க. ஆனா அதற்கு அடிப்படையா வைக்கிறாங்க விஷயம் என்னன்னா, நாம தேவனுடைய ஜனங்களா இருக்கணும், நம்ம இப்படித்தான் இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகபல ஜீவனோட அங்க இருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அது சாத்தான் தான் உங்களுக்கு பண்ணிருக்கிறாரு. சோ நீங்க என்ன பண்ணலாம், தேவன் கிட்ட வந்து அவருடைய உதவியோட இவைகளை அங்க பெற்றுக் கொள்ளலாம். அப்போ நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, இது ஒரு மிக ஒரு பெரிய தந்திரம் அங்க சொல்றாரு சகோதரர் ரசூல் அங்க சொல்லும் போது. சோ இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த பாயிண்ட் பத்தி தான் பாடம் முழுக்க மீதம் உள்ள வரைக்கும் அவர் பேசுறாரு. அது நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் அங்க கொடுக்கிறார். ஆனா ரொம்ப சிம்பிளா நம்ம பார்க்கும் போது இது யதார்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில இதுதான் அங்க சக்சஸ்ஃபுல்லா அங்க போயிட்டு இருக்கிறது அங்க பார்க்கிறோம். ஆனா நமக்கு நல்லா தெரியும் அல்ல, இது ஒரு வஞ்சனை. ஏன்னா கண்டிப்பா புதிய சிருஷ்டிகள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா தேவன் என்ன அனுமதிக்கிறார், இந்த உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கள் இதையெல்லாம் அங்க அனுமதிக்கிறார். சோ அவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப விசேஷமா அதுல எதை நினைக்கிறாங்கன்னா, விசேஷமா இந்த வஞ்சனை இந்த பாயிண்ட்ல வைக்கிறார் சாத்தான் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது, சரீர பிரகாரமா மாம்சத்துல நமக்கு நாம் தேவனுடைய ஜனங்களா இருந்தோமானால் நமக்கு எந்த ட்ரபுளுமே வரக்கூடாது, எந்த நோய் வரக்கூடாது, எந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் காயங்கள் அங்க வரக்கூடாது. சோ இதுதான் வந்துட்டு அவர் வந்து போக்கஸ் பண்ற ஒரு விஷயம். ஆனா நமக்கு நல்லா தெரியும் புதிய சிஷ்யர்களுக்கு இதுல எல்லாமே ஒரு மிகப்பெரிய பங்கு அங்க இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா சாத்தான் இதை தந்திரமாக பயன்படுத்துறார். இதை பயன்படுத்துறதுக்காகவே அவர் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் உருவாயிருக்கிறார். அதாவது என்னன்னா, அதுதான் இது யார் மூலம் சாத்தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்யறாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம். சோ அந்த கிறிஸ்டன்டம், இந்த கிறிஸ்தவ மண்டலம் அதனுடைய அதிகாரங்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி ஜனங்களை இந்த ஒரு வஞ்சனைக்குள்ள அங்க சாத்தான் வழி நடத்துவதை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா புதிய சிஷ்டிகள் இதுக்கு வந்துட்டு ரொம்ப விழிப்புடன் இருந்து தங்களை காத்துக்கொள்ளும். சோ ஒரு வகையில இதற்கு அவங்க ஏதாவது வசனங்கள் ஆதாரம் சொல்றாங்களா அப்படின்னா, கண்டிப்பா வசன ஆதாரம் சொல்றாங்க. என்ன வசனம்னா நமக்கு நல்லா தெரியும், மார்க்கில் 16:16 வரைக்கும். மன்னிக்கணும், 17:18 மார்க் 16:17 ஆமாம். சோ இந்த வசனம் தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலத்துல இந்த மாதிரி சாத்தானுடைய வஞ்சனைகளுக்கு இணங்கி நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில கிரியை செய்யக்கூடிய வார்த்தையாக அங்க இருக்குது. ஏன்னா வசனத்திலே அங்க சொல்லியிருக்குது என்னன்னா, விசுவாசிகளுக்குன்னா என்ன அடையாளம், அவிசுவாசிகளுக்கு என்ன அடையாளம். அப்போ விசுவாசிகள்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்க அவங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனமா அங்க அங்க அதை அவங்க விஷம் கூட சாப்பிட்டேன். சோ இதுல என்னன்னா, ஜனங்களுடைய அந்த மைண்ட் பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா அங்க திங்க் பண்றாங்க. நம் தேவனுடைய ஜனங்கள்னா அது வெளியரங்கமா தெரியும், சில அற்புதமான வழிகள் ரசம் சாப்பிட்டா கூட அங்க ஆகாது, பாம்பு என்ன பண்ணலாம் கையில எடுக்கலாம், அப்புறம் கை வச்சா என்னிடுவாங்க பாருங்க. இது இதுதான் அவங்க வந்துட்டு அந்த ஆதாரமா காண்பிக்கிற வசனம். சோ அப்போ நோய் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அற்புதமா சுகம் பண்ணலாம் நம் விசுவாசிகளா அங்க இருந்தா. சோ அப்போ இந்த அடிப்படையில தான் இன்னைக்கு கிறிஸ்டந்தத்துல இந்த ஒரு வஞ்சனை அங்க போயிட்டு இருக்குது பாக்குறோம். ஆனா அதுல கூட ஒரு தந்திரம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஜனங்கள் இந்த 3-4 எதுதான் செய்யறாங்க, கை வச்சா ஆமா இல்லைங்களா, அவங்க அவங்க என்ன வசனத்தை ஈஸியா கோட் பண்றாங்க, விசுவாசிகள் என்ன இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க தேவனுடைய தயவை பெற்றவங்க அப்படின்னு தங்களை காட்டிக்கொள்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அற்புத அடையாளங்கள் அங்க செய்யறாங்க. ஆனா யாரும் பாம்பு எடுக்கிற மாதிரி தெரியல இல்லைங்களா, பாம்பு எடுக்கிறது இல்ல, இன்னும் என்ன பண்றது இல்ல, ஆமா விஷம் அது குடிக்க மாட்டாங்க. ஆனா அது தங்களுக்கு சாதகமா அங்க செய்யறாங்க. ஆனா இதை அவங்க காண்பிக்கிற அந்த ரெஃபரன்ஸ் என்னன்னா இந்த வசனம். ஆனா இதை பத்தி நாம நமக்கு மத்தியில் அதிகமா டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன, இந்த வசனம் ரொம்ப ஸ்பூரியஸ் டெக்ஸ்ட். இது இந்த அந்த 9 வசனத்திலிருந்து பின் வர்ற வசனங்கள் எதுவுமே அங்க உண்மையான மூல பிரதிகள்ல அங்க காணப்படாத ஒரு வசன பகுதி. இதை எல்லா மொழிபெயர்ப்புலையும் பைபிள வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. சோ இது வந்து சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி. சோ இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அப்பனா தேவன் இதை அங்கீகரிக்கிறது இல்ல. ஆனா இதை தான் நம்பிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமே அந்த ஒரு சாத்தானுடைய தந்திரத்துக்குள்ள அங்க விழுந்து போயிடுக்கிறது அங்க பார்க்கிறோம். ஆனா அவங்க நியாயமா காமிக்கிற இன்னொரு வசனம் இருக்கு, அது வந்து யாக்கோபு 5:14-16 வரைக்கும். பாருங்க இந்த வசனம் காண்பிக்கிறாங்க, இது வந்து உண்மையிலே வசனம் தான். இது உண்மையிலே பரிசு தாவில் ஏவப்பட்டு அங்க யாக்கோபு எழுதின தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதின வசனம் தான். உங்கள யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டுட்டா நீங்க என்ன பண்ணலாம்? ஆமா, சபை மூப்பரா நீங்க கூப்பிடலாம், அவரு கூட வந்து என்ன பண்ணலாம், எண்ணெய் பூசி உங்களுக்கு ஜெபிக்கலாம், அந்த நோய் விலகும்படி. அது விசுவாசம் உள்ள ஜபமா இருந்தா அது ஜபம் கேட்கப்பட்டு நீங்க கூட என்ன ஆவீங்க. அப்போ அப்போ இது ஸ்லைட்டா நம்ம போய் பார்த்தோம்னா, அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு சிக்னஸ் என்ன கூடாது, வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, வராது. அவர் அதுல வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட ஜபம் பண்ணலாம். அது விசுவாசமான ஜபமா இருந்தா நமக்கு என்ன ஆயிடுவது, கியூர் ஆயிடும். அப்படித்தான் அந்த வசனம் அங்க இருக்குது. இது இப்படித்தான் மேலோட்டம் அங்க எடுக்கிறாங்க. ஆனா இவ்வளவு நாட்கள் தேவனுடைய கிருபையில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறது நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கோம். இந்த கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடி, வேதத்தை எப்படி முறைப்படி வாசிக்கிறதுங்கிறதுல அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன, அது நம்ம பார்க்கணும். அது நம்ம தேவன் கிருபையில தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா இங்க சொல்லப்படுற கருப்பொருள், அந்த சிக்னஸ், அந்த வியாதி, அது வந்துட்டு மாம்சத்துல சரீரத்துல வர வியாதிகள் பத்தி அங்க பேசவே இல்லை. இந்த வியாதி ஆவிக்குரிய வியாதி, ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். அதாவது ஒரு புதிய சிருஷ்டி, தேவனுடைய ஜனம், தேவனுக்கு விரோதமா பாவங்கள் செய்யும் பொழுது, அது சாதாரணமா இல்ல, ரொம்ப பெரிய பாவம் செய்யும் பொழுது ஒரு சீரியஸான சிக்னஸ் அவங்களுக்கு வருது. அப்படின்னு என்னன்னா, ஆவி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குரியான நிலைமைக்கு போயிடும். சொல்றாரு அங்க வால்யூம்ல சொல்லும் போது, எந்த அளவுக்கு அவங்க ஸ்பிரிச்சுவலா சிக் ஆயிடுவாங்க அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில இருக்கிறத தவிர்க்கிறதுக்கு நினைப்பாங்க. சபை கூடுதலுக்கு வருவதற்கு அவங்களுக்கு மனசு இசைந்துடாது. வீட்டை விட்டு வெளியே போறக்கே ரொம்ப யோசிப்பாங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும், புதிய சிருஷ்டிக்கு ஜீவனே அதுதான் சத்தியம், சத்தியத்தில் இருக்கிற ஜனங்கள், சத்தியத்தில் உண்டாகக்கூடிய ஐக்கியம் தான் ஜீவன். ஆனா இவைகள் எல்லாம் பயந்துட்டு பார்ப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடுக்கமே வரும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாவம் இருக்கு. சொல்லும் போது அது எப்படி இருக்கணும், அந்த பாவம் அவங்க வீட்டுல பாம்பு மாதிரி படுத்திருக்கும் அந்த வாசல். அவங்க செய்துட்ட அந்த பலவீனங்கள், அந்த பாவங்கள் தேவனுடைய சமூகத்துல அவங்களை சேர்றதுக்கு விடாது. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா சிக் ஆயிட்டு இவங்க வீட்டுல இருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்களை பத்தி பேசும்போது சொல்லப்படுற வாசம் இது ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். சோ அப்படி இருக்கிறவங்க, அதே விசுவாசத்துல இருக்கிற சகோதரன் மூப்பரை கூப்பிட்டா அவங்கள் வந்துட்டு தேவன் இடத்துல அவங்க, அதாவது என்னன்னா, இங்க எதை குறிக்கிதுன்னா, அந்த சகோதரர்கள் மற்றவர்கள் கிட்ட தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, சோ அதன் மூலம் தேவன் இடத்துல சேர்ந்து தேவன் இடத்துல கூட அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பா தேவன் அதை அவங்களுக்கு எப்படியாவது மாற்றி போடுவார். அவருடைய மன்னிப்பை அங்க கிருபையாக தந்து அவங்களை மறுபடியும் தம்முடைய சமூகத்துல அங்க சேர்த்துக் கொள்வாருங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். மாறாக இந்த வசனம் கூட நாம என்ன எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா, நம்ம புதிய சிருஷ்டிக்கு மாம்சத்துல எந்த ஒரு கஷ்டமுமே வரக்கூடாதுங்கிறது சொல்லப்பட்ட வசனமா இந்த வசனத்தை நாம எடுத்துக்கொள்றது இல்ல. ஆனா இந்த இரண்டு வசன பகுதிகளையுமே தவறாக பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு சாத்தான் இந்த ஒரு தந்திரமான ஒரு கருத்தை தேவனுடைய ஜனங்களா இருக்கிறவங்களுக்கு அவங்க முன் வைக்கிறார். முன் வைத்துட்டு அந்த ட்ராக்கையே அப்படியே சேஞ்ச் பண்றது அங்க பார்க்கிறோம். ஆனா நாம தெரிஞ்சிருக்கிறோம், அது புதிய சிருஷ்டிகளுக்கு அது உபத்திரவங்கள் ரொம்ப அவசியம். சரி, இப்போ நாம் இந்த பாயிண்ட் இதோட நாம் நிறுத்திட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுதான் நாம் பார்க்கணும். அது என்னன்னா, சரி, ஏன் இந்த உபத்திரவங்களை தேவன் புதிய சிருஷ்டிக்கு தரார், இந்த பாயிண்ட் நாம் சிந்திக்கலாம். புதிய சிருஷ்டிக்கு அது அவசியம், தேவன் கண்டிப்பா தரா. கண்டிப்பா புது சிருஷ்டிக்கு சரீரத்துல பிரச்சனைகள் வரும், சாதாரணமா வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும், பண விஷயத்துல ரொம்ப சில கஷ்டங்கள் படுவாங்க. இதெல்லாம் புதிய சிருஷ்டிகளுக்கு இருக்கு. அவங்க கண்டிப்பா அதுல அந்த அனுபவங்களுக்குள் போகணும். அந்த அனுபவங்கள் தேவன் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அனுமதிக்கிறார். அதைகள்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். பட் கேக்குற கேள்வி, ஏன் இதெல்லாம் தேவன் நமக்கு அங்க அனுமதிக்க வேண்டும், ஏன் நாம் தேவனுடைய அனுமதியில இந்த அனுபவங்களுக்குள்ளாக நாம உட்புகந்து செல்லணும், இவைகளுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன. சோ இதை பத்தி பேசும் போது பிரதர் ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ் அங்க பேசுறாரு. அதாவது நம் தேவனுடைய திட்டம் பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய சித்தம் என்ன, ஒரு சிறு கூட்டமான ஜனத்தை தம்முடைய சுபாவமாகி திவ்ய சுபாவத்துக்கே அவர் அழைத்திருக்கிறார். சோ அந்த நிலைக்கு அவர் யார உயர்த்த போறாரோ, சோ அவங்களுக்குள்ள என்ன மாதிரி குணலட்சணங்கள் இருக்க வேணுமோ அதை தேவன் ஏற்கனவே அங்க நிர்ணயம் பண்ணிருக்கிறார் தன்னுடைய இதயத்தில். அப்ப அந்த நிலைமைக்கு வரவங்க பேசிக்கா ரெண்டு விஷயத்த புரிஞ்சிருக்கணும், அடிப்படையா ரெண்டு விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்கணும். நன்மை என்ன, தீமை என்ன, நீதி எது அநீதி எது. சோ அப்போ நீதி எது பாவம் எது, இவர்களை நல்லா தெளிவா புரிந்து கொண்டு அதுல நன்மையானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முழு ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கணும். ஆனா அது மாத்திரம் பத்தாது, அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா, அந்த திவ்ய சுபாவத்துக்கு போகிறவங்களுக்கு நன்மையை நாம தேர்ந்தெடுத்தா அதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் அனுபவம் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும், அதையெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை தீமையை தேர்ந்தெடுத்தா அதன் மூலம் வரக்கூடிய நஷ்டங்கள் இழப்புகள் என்ன. சோ பாருங்க, அவங்க நன்மையை தீமை எதையே தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்க தெளிவா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆனா அது மாத்திரம் பத்தாது, எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு என்ன ரொம்ப அவசியம்னா, நன்மை எடுத்தா என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம், தீமை எடுத்தா என்ன நஷ்டம், என்ன பாதகம், இது எல்லாமே கூட புதிய சக்திகள் அங்க அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அப்போ இது 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 தெரிஞ்சு வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப சுவிசேஷ யுகத்துல புதிய சிருஷ்டிகளை அழைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வினோதமான விதவிதமான சோதனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அங்க அனுமதிக்கிறார். பாருங்க அந்த வார்த்தையை சொல்றாரு, பெக்கோலியர் ட்ரையல் சொல்றாரு. எந்த அளவுக்கு வினோதமான சோதனைகளை புதிய சிருஷ்டிக்கு தேவன் அனுமதிக்கிறார் என்று பார்க்கும் போது அங்க பிரதர் சொல்றப்பா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த மாதிரி சோதனை தூதர்களுக்கு கூட வந்ததில்லை. அந்த மாதிரி சோதனை இனி வரப்போகிற 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்கள் அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள்ல கூட அந்த சோதனைகளை தேவன் அனுமதிக்க போறதில்லை. சோ இந்த இரண்டு பேருக்கும், தூதர்களுக்கும் சரி 1000 வருட அரசாட்சியில மனுக்குலத்துக்கும் சரி, இவங்களுக்கும் கூட அனுமதிக்கப்படாத அந்த விசேஷமான உபத்திரவங்கள் சோதனைகளை இந்த விசேஷமான சுபாவத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற புதிய சிருஷ்டிகளுக்கு மாத்திரமே அங்க தேவன் தரார். தரதனுடைய நோக்கம் இதுதான், அந்த ஸ்தானத்துக்கு போகிற அவங்கள் நன்மைனா என்ன தீமைனா என்ன, நன்மை எடுத்துக்கொண்டா என்ன விளைவுகள், தீமை எடுத்துக்கொண்டா என்ன விளைவுகள், அதுல அவங்க ரொம்ப நல்லா தெளிவடைஞ்சு இருக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கணும். சோ அப்போ புதிய சிருஷ்டிகளுக்கு இதுக்காக அந்த உபத்திரவங்களை அங்க அனுமதிக்கிறாங்க. ஏன்னா இது உண்மைதான், அவர் சொல்லும் போது தூதர்களுக்கு கூட பிரதர் நம்ம நமக்கு தேவன் அனுமதிக்கிற சோதனை தூதர்களுக்கு கூட அனுமதிக்கலையா, அந்த கேள்வி நமக்கு அங்க வருது. அவங்களுக்கு எந்த சோதனையுமே பரலோகத்தில் அங்க இல்ல, எல்லாமே ரொம்ப நார்மல், பிதாவினுடைய சித்தத்தோட இசைந்து இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமா தான் போயிட்டு இருந்துச்சு, எவ்வளவு கோடி யுகங்கள் தெரியல போயிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப லூசிபர் சாத்தான் ஆகுறாரோ அப்பத்தான் அந்த தூதர்களுக்கே கூட ஓரளவுக்கு அங்க சோதனை வந்துச்சு. எந்த தூதர்களுக்கு, இருந்து போனவங்களுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தமா இருந்துட்டா தூதர்களுக்கு கூட அங்க ஒரு சோதனை. ஆனா அந்த சோதனை என்ன எந்த பாயிண்ட்ல வந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வல்லமையின் மேல அவர்கள் நினைத்தா, யாரு பரிசுத்தமா இருந்தாங்க பாருங்க தூதர்கள் விழுந்து போகாம, அவங்களுக்கு ஒருவேளை அவங்க கூட நினைச்சிட்டா தேவனுடைய வல்லமை மேல அவங்க சந்தேகப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப ஏன்னா எல்லாம் பரிசுத்த தூதர்கள் பாக்குறாங்க, லூசிபர் ஒரு ஒரு விடி வெள்ளி திடீர் என்ன ஆயிட்டார், தேவனுக்கு விரோதி ஆயிட்டார். ஆனா தேவன் ஏதாவது பண்ணாரா லூசிபர் கிட்ட? ஒன்னும் செய்யல. அவரை பின்பற்றி நிறைய தூதர்கள் என்ன ஆயிட்டாங்க, அவங்களும் விழுந்து போயிட்டாங்க. தேவன் ஏதாவது பண்ணாரா அவங்கள? அவர் அவங்களையும் தேவன் எதுவும் பண்ணல. நமக்கு தான் இன்னைக்கு காரணம் தெரியும், ஏன் தேவன் பண்ணல, பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தா நமக்கு தெரியும். பட் அந்த சோதனை நடந்த போது அப்போ அங்க பரலோகத்தினுடைய கண்டிஷன் பத்தி பிரதர் பேசுறாரு. சோ இது பரிசுத்தமா இருக்கிற தூதர்கள் பார்க்கும் போது அவங்களுக்கு மைண்ட்ல டெம்டேஷன், அவங்க பயங்கரமா சோதிக்கப்படுறாங்க. அப்ப தேவனால இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதா, தேவனுக்கு வல்லமை பத்தாதோ? சோ அப்போ ஒருவேளை நாம கூட இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டா தேவன் நம்மளை ஏதோ பண்ண முடியாதோ, அதனால நம்ம பண்ணலாமோ, இந்த மாதிரி அவங்க கூட தேவனுடைய வல்லமையை வந்துட்டு சந்தேகிக்கும்படியா ஒரு சோதனை வாய்ப்பு அங்க அவங்களுக்கு அங்க இருந்துச்சு, பரிசுத்தமான தூதர்கள். ஆனா நம்ம பாக்குறோம் அவங்க யாருமே அப்படி பாவம் செய்யல அப்படின்னு. ஆனா அது வந்து ஒரு அத்தாட்சி என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வல்லமையின் மேல முழு நம்பிக்கை உள்ளவங்களா அங்க இருந்திருக்கிறாங்க, தேவனுக்கு ரொம்ப உண்மை உள்ளவங்களாக அந்த பரிசுத்தமான தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு தேவனுடைய வல்லமை எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்குதுங்கிறதை கூட புரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கர்த்தர் இயேசு மூலமா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சீக்கிரத்திலேயே அங்க நிறைவேறும் என்று கூட அங்க நம்ம பார்த்தோம். சோ அதனால தான் சொல்றாரு, இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு இப்ப தேவன் அனுமதிக்கிற அந்த உபத்திரவங்கள் சோதனைகள் ரொம்ப வினோதமானது. எந்த அளவுக்குன்னா தூதர்களுக்கு கூட அந்த அளவுக்கு அங்க வந்தது இல்லை, நாம அங்க பாக்குறோம். ஏன்னா புதிய சிருஷ்டிகள் வினோதமாக சோதிக்கப்படுறாங்க. தேவனிடத்துல அவங்க வைத்திருக்கிற அன்பு, அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய வைராக்கியம், அவங்களுடைய உண்மை, இது எல்லாமே இந்த சோதனையில அங்க பரிசோதிக்கப்படுது. சோ இது மாதிரி தூதர்களுக்கு அங்க வரவில்லை என்று அங்க பாக்குறாரு. சோ அதே தான் சொல்றாரு ஆயிர வருட அரசாட்சியில கூட. கண்டிப்பா உலக ஜனங்களுக்கு ஆயிர வருட அரசாட்சியில சோதனை இருக்கும், ஆனா எந்த லெவலுக்கு இருக்காது. சுவிசேஷ யுகத்துல இந்த புதிய சிருஷ்டிகளுக்கு இருக்கிற வகையில அங்க இருக்காது. ஏன்னா ஆயிர வருட அரசாட்சியில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவங்க சோதிக்கப்பட்டாலும் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமான ஒரு சூழ்நிலையில தான் அங்க இருப்பாங்க. பட் புதிய சிருஷ்டிகள் வந்துட்டு அப்படி இல்லை, நம்ம அங்க பார்க்கிறோம். சோ அதே வகையில நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா இந்த தேவனுடைய சித்தம் அறிஞ்சிட்டு அவருக்கு உண்மையாக இருக்கிறது நிமித்தம் நாம சில உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இவைகளை நாம அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், அது பிரதர் ரொம்ப அருமையா எடுத்து முன்வைக்கிறார் அந்த பாயிண்ட். இது வந்துட்டு சாட்சி என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான குணலட்சணம் வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு இது ஒரு சாட்சி. நீங்க தேவனுக்காக அவருக்கு மாத்திரம் உண்மையுள்ளவங்களா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உபத்திரவங்கள் நீங்க சந்திக்கிறீங்கன்னா அது விட்னஸ், உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணலட்சணம் அங்க வந்துட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய இப்ப நோக்கம் என்னன்னா அந்த குணலட்சணம் மேலும் மேலும் பரிசுத்தமாகும். அதற்காகத்தான் இந்த உபத்திரவங்களை வந்து இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு தேவன் அங்க அனுமதிக்கிறார். ஆனா இதைய பார்க்காதவர்கள், இதை புரிஞ்சு கொள்ளாதவர்கள் புது சிருஷ்டிக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் பாடுகள் ரொம்ப முக்கியமா சரீரத்துல மாம்சத்துல, அது நோயா இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம், ஏதாவது இழப்பா இருக்கலாம். சோ இது 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 எதற்கு தேவன் அனுமதிக்கிறார், இதன் மூலம் என்ன அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, இதெல்லாம் அவங்களால அங்க புரிஞ்சு கொள்ள அங்க முடியாது. ஆனா கண்டிப்பா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த தீமையுமே நன்மை இல்லதான். அது மாத்திரமல்ல எந்த விதமான தீமை கூட அது தேவனிடத்திலிருந்து அங்க வருவது அங்க கிடையாது. மாறாக தேவன் என்னதான் ஒரே ஒரு காரியம் பண்றாருன்னா தீமைகளை அனுமதிச்சிடுறாரு. அது மாத்திரமல்ல அனுமதிச்சாலும் கடைசியில் அதை நன்மைக்கு எதுவா மாற்றி அமைக்கும் வல்லமை அவர்கிட்ட அங்க இருக்கிறது தான் நம்ம அங்க பார்க்கிறோம். சோ இது ஒண்ணுதான் தேவன் பண்றார், எந்த விதமான தீமையும் தீமையுமே தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கூட அங்க வருவதே அங்க கிடையாது. மாறாக என்னன்னா தீமை பிறக்கிறது இன்னொரு இடத்துல, ஆனா அந்த தீமைய தேவன் என்ன பண்ணிடுறாரு, அனுமதிச்சிடுறாரு, அவ்வளவுதான். அனுமதிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு அது கூட பார்க்கும் போது அவருடைய சர்வ வல்லமையை பயன்படுத்திட்டு அந்த காரியங்கள் நன்மைக்கு ஏதுவா அவர் என்ன பண்ணிடுறார், அவர் மாற்றி அமைக்கிறார். சோ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சாத்தான், லூசிபர். சோ லூசிபர் சிருஷ்டிக்கும் போது தேவனுடைய மற்ற கிரியைகள் போல அவரு கூட பரிபூர்ணமான ஒரு சிருஷ்டி தான். ஆனா தேவன் அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு பரிசு கொடுத்திருந்தார். அந்த பரிசு என்னன்னா அந்த சுயாதீனம். ஆனா அந்த விசேஷமான கிஃப்டா தான் இவர் என்ன பண்ணிருக்கிறார், தவறுதலா பயன்படுத்தும் பொழுது இங்க அவர் தேவனுக்கு விரோதி ஆகிறார். சோ அதுல தேவனுடைய பங்கு எதுவுமே அங்க இல்லை இல்லைங்களா. தேவன் வந்துட்டு சாத்தான் உருவாகிறதுக்கு அங்க காரணமே இல்லை. சுயாதீனம் குறிச்சது தேவனுடைய தாராள மனசு, அவருடைய அந்த உயர்ந்தபட்ச கிருபை தான் காண்பிக்குது. ஆனா அந்த சுயாதீனத்தை தவறா பயன்படுத்தி தேவனுக்கு விரோதியா போகிறதுங்கிறது அது சாத்தானுடைய பங்கு தான ஒழியோ அங்க தேவனுடைய பங்கு இல்லை. ஆனா சொல்லும் போது அப்ப தேவன் சாத்தான் உடனே அழிச்சிருக்கலாம், தீமை பூமியில இருந்து உடனே எடுத்து கூட அவங்க போட்டிருக்கலாம். ஆனா தேவன் அப்படி செய்யல, அது நமக்கு ஏன்னு கூட நமக்கு அங்க நல்லா தெரியும். ஏன்னா தேவன் அவருடைய அந்த ஃபோர் நாலேஜ்ல ஒரு காரியங்கள் பார்த்தார். சோ சாத்தான் லூசிபர் சாத்தானிட்டார், நிறைய தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க, பூமியில ஒரு புது சக்தி வந்துருச்சு இந்த தேவனுடைய கிங்டம்ல. என்னன்னா இந்த தீமை வந்துருக்கு, தேவனுடைய ஒரு செகண்ட்ல மாற்றி அமைச்சிருக்கலாம். ஆனா தேவன் அவருடைய ஞானம், அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா ஃபோர் நாலேஜ் சொன்னோம்னா அந்த வார்த்தை வருவதை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த சக்தி அது தேவனுக்கு இருக்குது. அவருடைய அந்த சர்வ வல்லமையுள்ள ஞானத்துக்கு அங்க இருக்கு. சோ இந்த லூசிபர் எப்படி என் திட்டத்துக்கு பிரயோஜனப்படுவா, இந்த அனுமதி இந்த வந்துட்டு தீமை என்னுடைய திட்டம் நிறைவேறதுக்கு எந்த அளவுக்கு இது உதவி செய்யும். சோ இதை தேவன் முன்கூட்டியே அறிஞ்சு, சோ முடிவுகளை கூட அவர் முன்கூட்டியே அறிஞ்சிருக்கிறதுனால இப்பத்திக்கு அதை என்ன பண்ணல, அவர் அங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. சோ அனுமதி அங்க செய்திருக்கிறது நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல கண்டிப்பா ஏற்ற சமயத்துல தேவன் இவைகள் எல்லாவற்றையுமே அங்க எடுத்து போட்டு விடுவாரும் என்பதும் புதிய சிருஷ்டிகளாக நமக்கு அங்க தெரியும். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக அங்க இருக்க வேண்டும். சோ இது வரைக்கும் நாம் என்ன பேசுறோம்னா புது சிருஷ்டிகளுக்கு அந்த தீமை அந்த கஷ்டங்கள் அங்க அனுமதிக்கப்படுவதே காரணம் தான் அங்க பார்ப்போம். சோ இது பேசும்போது நெக்ஸ்ட் என்ன இன்னொரு இன்னொரு பாயிண்ட் அங்க சொல்றாரு அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, இந்த உலக ஜனங்கள் ஆனாலும் சரி, இந்த புதிய சிருஷ்டிகள் ஆனாலும் சரி, சோ இந்த தீமை அங்க நம்ம பார்க்கிறோம். அது தீமை பொதுவா யார்கிட்ட இருந்தா தான் வருது? சாத்தான் கிட்ட அங்க இருந்து தான் வருது. சாத்தான் கிட்ட இருந்து அந்த தீமை அங்க வருது, தேவன் கிட்ட இருந்து இல்ல. ரொம்ப முக்கியமா உலக ஜனங்களுக்கு நிறைய தீமைகள் வருது அவங்களுக்கு, சரிங்களா? அந்த தீமைகள் சாத்தான் கிட்ட இருந்து தான் வருது. அதை வந்து அந்த தீமைகள் பத்தி தேவன் இப்போதைக்கு என்ன பண்றதில்ல, எதையுமே அங்க ஒரு கணக்குல எடுத்துக்கொள்றது இல்ல. உலக ஜனங்கள் மேல சாத்தான் மூலம் வரக்கூடிய உபத்திரவங்கள் கஷ்டங்கள் பத்தி இப்பத்திக்கு தேவன் அப்படின்னா அதை பத்தி அவர் அங்க அவர் எதுவும் கணக்குல அங்க எடுக்கிறது இல்ல. ஆனா தீமை சாத்தான் கிட்ட இருந்தா வருது. சோ அதே போலதான் நம்ம அங்க பாக்குறோம், அங்க புதிய சிருஷ்டிகளுக்கு கூட அங்க அந்த அந்த தீமையை வந்துட்டு அங்க தேவன் அனுமதிக்கிறார். ஆனா என்னன்னா, இது ரெண்டு பேர் விஷயத்திலுமே, உலக ஜனங்களுடைய விஷயம், புதிய சிருஷ்டிகளுடைய விஷயம், ரெண்டு பேருடைய விஷயத்திலுமே இந்த தீமை ஒரு நன்மையான பலனை, ஒரு நன்மையான படிப்பினையை அவங்களுக்கு கொண்டு வரும் என்பதற்காகத்தான் தேவன் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். சோ பேசிக் காரணம் இதுதான், ஏன் இது எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்துக்கு. சோ உலக ஜனங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் அனுபவம், ஆனா புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப விசேஷம் இருக்கு. நம்ம என்ன பாயிண்ட் டச் பண்றோம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாத்தான் எந்த வகையில புது சிருஷ்டிக்கு தந்திரமான வஞ்சனைகள் வைக்கிறார் என்று சொல்லும் போது அந்த வஞ்சனையை மைண்ட்ல எப்பயுமே வச்சுட்டு சப்ஜெக்ட் கேட்கணும். என்னன்னா புதிய சிருஷ்டிகள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால அவங்களுடைய மாம்சத்துல அவங்களுக்கு எந்த விதமான உபத்திரவமோ தொல்லையோ நோயோ வந்துடவே கூடாது. இதுதான் சாத்தான் நான் இங்க வைக்கிறது. ஆனா நாம் என்ன சொல்றோம், இல்லவே இல்ல, அது கண்டிப்பா திவ்ய சுபாவத்துக்கு அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது தேவன் தான் அங்க அனுமதிக்கிறார் ஒரு நல்ல காரணத்துக்காக சொல்றோம். இப்போ அது எப்படி அந்த நல்ல காரணத்துக்கு போகுதுங்கிறது அங்க பார்க்கிறோம். சோ அப்போ புதிய சிருஷ்டிகளுக்கு இடையே தேவன் அங்க அனுமதிக்கிறார் அங்க பார்க்கும் போது. ஏன்னா நம்ம கர்த்தர் இயேசு நம்முடைய தலை, அவர் முதல் புது சிருஷ்டி ஆயிட்டார். அவர் பத்தி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அதாவது அவர் கூட நம்மை போல பாடுள்ளவராக மாறிட்டு நமக்கு வரக்கூடிய இந்த மாம்சமான ஜனங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அவர் என்ன பண்ணார், அவருடைய சரீரத்துல அங்க அவர் அவரு சந்திச்சு சகித்தார். சோ இன்னைக்கு நாம அவருடைய சரீரமா அழைக்கப்பட்டு அவருடைய பாடுகள்ல பங்கு பெற்றெடுக்க பங்கு இருக்குதுன்னு சொல்லுகிற புதிய சிருஷ்டிகள் பாருங்க. அப்ப தலை வந்துட்டு அவரே என்ன பண்ணிருக்கிறார், வசனம் சில இடங்கள்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா, மத்தேயுல 8:17 வசனம், பாருங்க இது புது சிருஷ்டியில ஃபர்ஸ்ட் கர்த்தரே சகோதரனுடைய தலை அவர் பத்தி பேசும்போது பாருங்க அவர் என்ன அனுபவம் பெற்றிருக்கிறார் பாரு. சரிங்களா, சாத்தான் என்ன தந்திரமா வைக்கிறாருன்னா புது சிருஷ்டிகளுக்கு மாம்சத்துல என்ன வரக்கூடாது, நோயே அங்க வரக்கூடாது சொல்றாரு. அது இன்னைக்கு இன்ன வரைக்கும் கிறிஸ்தவ மண்டலத்துல எப்படி போயிட்டு இருக்குது பார்க்கிறோம், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு எல்லா மீட்டிங்ஸ்க்கும் காரணம், வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு போய் எல்லா ஜனங்கள்கிட்டயும் கேட்டா ஏன் மீட்டிங் போறீங்கன்னா சிம்பிளா சொல்லிடுவாங்க, நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், நமக்கு நோயெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடணும், அதை ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா பாருங்க இங்க ரொம்ப ஆச்சரியம், சபையினுடைய தலை கர்த்தர் இயேசு அவர் பத்தி பேசும்போது அவர் நம்முடைய பலவீனங்களே என்ன பண்றார். அந்த வசனம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இது பாருங்க, தம் மேல நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பாருங்க நம்முடைய நோய்களை, ரொம்ப ஆச்சரியமா இல்லைங்களா, ஏன்னா கர்த்தர் இயேசு வந்துட்டு பரிபூர்ண மனுஷன், எங்க நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்க நம்முடைய நோய்களை அவர் சம்மந்துட்டார், கேட்கணும் இல்லைங்களா. வசனம் இருக்கு, பட் இது எப்படி நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். சோ அப்போ பிசிக்கலா டைரக்டா நம்ம பேசலாம். சோ கர்த்தர் இயேசு நோயாளிகளை வந்துட்டு ரொம்ப அற்புதமா அவர் குணப்படுத்துறார், ஒரு வல்லமையில அங்க குணப்படுத்துறாரு பாருங்க. பண்ணும்போது அவர்கள் கூடயே இருக்க வேண்டிய சூழ்நிலை, நோயாளிகளுக்கு மத்தியிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை, அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், அவருக்கு இன்ஃபெக்ட் ஆகும், அவருக்கு அந்த நோய்கள் நோய் கிருமிகள் அவர் மேல அங்க பரவும். அது அவர் அது வேண்டாவே சொல்லவே இல்லை. பாருங்க நம்முடைய பலவீனங்களை மாற்றம் ஏற்றுக்கொள்ளல, நம்முடைய நோய்களை கூட என்ன பண்ணிருக்கிறார், சுமந்திருக்கிறார். இன்னும் ரொம்ப ஆச்சரியம் அந்த ஒரு பாயிண்ட், அதை நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணணும். ரொம்ப பிரதர் அதில் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறார். அதாவது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திர ஓரத்தை தொட்டோன்னே ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா, என்ன வார்த்தை, அது என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும் நாம, அங்க என்ன நடந்துச்சு, ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு இல்லைங்களா, பாருங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்ம கிட்ட எல்லாம் அப்படி போகாது, ஆனா அவர் பாருங்க அது எப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க நம்ம கிட்ட கேட்டாலும் நாம உங்ககிட்ட கேட்டாலும் சொல்ல முடியாது, பட் வார்த்தை இருக்குது. டச் பண்ணாங்க. டச் பண்ண போது அவங்க கிட்ட இருந்து என்னாச்சு? கர்த்தர் ஏசிக்கிட்டு இருந்த வல்லமை புறப்பட்டு போகுது. வைட்டாலிட்டி சொல்றாரு. வைட்டாலிட்டினா அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம். அந்த வைட்டாலிட்டி, அந்த வல்லமை இவர்கிட்ட இருந்து வெளியே இறங்கு பார்த்து திரும்புறாரு. நீங்க யார் டச் பண்ணீங்க? சீஷர்கள் கூட கோபமாகறாங்க, கூட்டத்துல இருந்து இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. கூட்டத்துல இருக்கும்போது எல்லாம் நெருக்கத்தான் செய்யும். ஆனா கர்த்தரேஸ் கிளியரா பாயிண்ட், அதாவது அது ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் என்ன அங்க பிரதர் சொல்றாரு அப்படின்னா, அவர் அற்புதம், அதாவது தேவனுடைய வல்லமையில நிறைய அற்புதம் செய்யறார் கர்த்தரேஸ். ஆனா ரொம்ப முக்கியமா நோயாளிகள் அவர் குணப்படுத்தும் போது அவர் முழுக்க முழுக்க தேவனுடைய வல்லமை மாத்திரம் அவர் என்ன பண்ணல, அவன் பயன்படுத்தல பாக்கும். கண்டிப்பா அவருடைய பேக்கிங் இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கு அவருக்கு எப்பயுமே கர்த்தரேசுக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா இவர் எதையை பிரயோகிக்கிறாருன்னா, ஒரு பரிபூர்ண மனுஷன் அவர்கிட்ட ஒரு விசேஷமான வல்லமை இருக்கு. அந்த வல்லமை தந்துடுறார். சோ நோயாளிகளை குணப்படுத்தினா அந்த வல்லமை இவர்கிட்ட இருந்து குறைஞ்சிருது போயிடுது. சோ இதை பத்தி நாம மறுக்கடி கிளாஸஸ்ல பேசலாம். ரொம்ப அருமையான விஷயம், கர்த்தர் இயேசு எப்படி இந்த அற்புதங்கள் எல்லாம் அங்க செய்தார், என்ன மாதிரி வல்லமை அவர் அங்க பிரயோகிச்சுட்டார். ஆனா இந்த வசனம் நாம் இங்க பார்க்கும் போது நம்ம எடுக்கிற பாயிண்ட் என்னன்னா, சபைக்கு தலை கர்த்தர் இயேசு புதிய சிருஷ்டியில முதல்ல அவரு நோய்களை அங்க சுமந்திருக்கிறார். போது இந்த அனுபவம் இன்னைக்கு அவருடைய சரீரங்கமா அழைக்கப்பட்டிருக்க நமக்கு எப்படி கிடைக்கும்னா, சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா நம்மை போன்ற ஜனங்கள் அவங்களுடைய பாடுகள் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பாடுகளுக்கு மத்தியில அவங்களுக்கு நாம சரியானபடி இரக்கம் செய்யணும்னா, ஏன்னா 1000 வருட அரசாட்சியில் அவர்களை நியாயம் தீர்க்க போறோம், அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போறோம், அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று புதிய சிருஷ்டிகள் நாம் உணர்ந்திருந்தோம்னா, சோ அந்த ஒரு சிங்காசனத்துல சும்மா போய் உட்கார முடியாது. அங்க போய் அந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து 1000 வருட அரசாட்சியில எல்லா ஜனங்களையும் ஒரு தாய் ஸ்தானத்துல அங்கிருந்து பார்த்து அவங்களுடைய கஷ்டங்கள் புரிஞ்சு அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான ஆறுதல் தேர்தல் கொடுத்து அவங்கள பரிபூர்ணத்துக்கு வழி நடத்தணும்னா, கண்டிப்பா இப்போ அவங்க என்னென்ன கஷ்டங்களுக்குள்ள போறாங்களோ அதே கஷ்டங்களுக்குள்ள யார் போக வேண்டியது அவசியம், சபைக்குற போக வேண்டியது அவசியம். அப்பதான் காய்ச்சல் வந்தா தான் காய்ச்சல் வந்தா என்ன இருக்கும்னு நமக்கு அங்க தெரியும். சோ அப்ப இந்த நோய்கள் ரொம்ப முக்கியமா மாம்சத்துல சரீரத்துல, இது புதிய சிருஷ்டிகளுக்கு வரக்கூடாதுன்னு சாத்தான் சொல்ற வஞ்சனை நாம் பார்த்தோம்னா தேவனுடைய திட்டத்துக்கு அங்க விரோதமா தான் இருக்கு. பாருங்க, அப்போ நாம் கர்த்தர் இயேசு வந்துட்டு தன்னுடைய சரீரத்துல மற்றவங்களுடைய நோய்களை சுமந்திருக்கும் போது இன்னைக்கு அவருடைய பாடுகள்ல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற புதிய சிருஷ்டிகள், அப்ப நினைச்சு பார்த்தா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும், நம்முடைய மாம்சத்துல சில அனுபவங்கள் வேணும். சோ அப்போ இந்த நோய்கள் இதையெல்லாம் தேவன் அங்க நமக்கு எதற்கு தருகிறார் என்று பார்க்கும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட சிங்காசனத்துல ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறோம்னா சும்மா இல்ல, ஜனங்களுடைய ஒரு கஷ்டம் நஷ்டம் பாடுகள் துன்பங்கள் நோய் அனுபவம் எல்லாமே சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு அங்க வந்திருக்கணும். சோ சில சமயங்களை நம்ம பாக்குறோம், நம்ம டயர்ட் ஆகாம டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணாம ஊழியம் செய்யணும் இல்லைங்களா, கஷ்டப்படாம மீட்டிங்ஸ்க்கு வரணும், நோய்க்கு மத்தியில மீட்டிங்ஸ்க்கு வரணும், இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ரொம்ப 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 சின்ன விஷயம், இதெல்லாம் பிளஸ்ஸிங், இதெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ட்ரபுள்ல சிக்கி சிக்கிட்டு மீட்டிங் வர முடியலன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங் நினைச்சுக்கணும். அன்னைக்கு நாம அதுக்கு மத்தியில வரணும், அதுதான் உண்மை, அதுதான் நமக்கு தேவையான அந்த ஒரு அனுபவம். சோ இது புதிய சிருஷ்டிகளுக்கு ரொம்ப முக்கியமாக அங்க தேவன் தர, ஆனா அவர்கள் அந்த சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி தேவன் உயிர்த்திருக்கு, இந்த அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அவசியம். அந்த ரீதியில பார்க்கும்போது நாம என்ன சொல்லலாம்னா, சாத்தான் வைக்கிறது நமக்கு முன்னாடி அது தந்திரம் என்று கிளியரா புரிஞ்சுக்கலாம். புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த பாடுகள் மாம்சத்துல அங்க இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம இன்னொரு பாயிண்ட் அங்க புரிந்து கொள்ள வேணும் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் புதிய சிருஷ்டிகளுக்கு தேவன் அனுமதிக்கிறார், இதெல்லாம் அவசியம் அப்படிங்கறதுனால மற்ற காரியங்கள்ல நம்ம நியாயமா செய்ய வேண்டிய விஷயங்களை புதிய சிருஷ்டிகள் செய்யாம விட்டுடக்கூடாது. அதாவது புதிய சிருஷ்டிகளுக்கு பாடுகள் இருக்கு, என்னென்ன விஷயத்துல கண்டிப்பா மாம்சத்துல நோய்கள் இருக்கு, கண்டிப்பா இந்த குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு, எதிர்ப்புகள் இருக்கு, சமுதாயத்துல எதிர்ப்பு இருக்கு, வேலை செய்யற இடத்துல எதிர்ப்பு இருக்கு, பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவுகள் சந்திப்பாங்க புதிய சிருஷ்டிகள், நிறைய பண பிரச்சனைகளுக்குள்ள போவாங்க. சோ இதெல்லாம் வரும்போது அவங்க ரொம்ப வினோதமாக நினைக்க வேண்டாம், ஏன்னா சுவிசேஷம் முழுக்க பரிசுத்தவான்னு யாரை நம்ம பார்த்துட்டாலும் அவங்க எல்லாருக்குமே எதிர்த்தா வந்திருக்குது பார்க்கிறோம், இதே விஷயம்தான் வந்திருக்கு, அது நமக்கும் கூட அங்க கண்டிப்பா வரணும், அது ஆச்சரியம் இல்ல. ஆனா இதெல்லாம் வரும் என்று சொல்லும் போதே நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்ப நியாயமா ஒரு புதிய சிருஷ்டி குடும்பத்துல செய்ய வேண்டியவர்களை செய்யாம விட்டுடக்கூடாது. நியாயமா நம்முடைய சரீரத்தின் மேல் நாம் என்னென்ன கவனம் எடுக்கணுமோ, என்னென்ன ஜாக்கிரதை உணர்வோடு இருக்கணுமோ, அதையெல்லாம் புதிய சிருஷ்டிகள் அவங்க செய்யணும். ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் பத்தி சொல்லும் போது ரொம்ப அருமையா ஒரு டச்சிங் ஒரு பாயிண்ட் இதுல பேசுறாரு. அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சிருஷ்டிகள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி நினைக்கணுமாமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சிருஷ்டிகள் சொன்னுமா மனசுக்குள்ள, தேவன் எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டார், தேவன் எல்லாம் ஒண்ணு நேரடியா வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு மாட்டார், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு இருக்க மாட்டார், தீர்த்துட்டு இருக்க மாட்டார். கடன் பிரச்சனை, நம்முடைய அடிப்படை தேவைகள், தேவன் எல்லாம் ஏதோ ஒண்ணு செய்ய மாட்டார். செஞ்சா யார்தான் செஞ்சுக்கணும், நம்ம தான் செஞ்சுக்கணும். இப்படித்தான் மனசுல ஒரு ஒரு புது சிஷ்டி நினைக்கணும். ஆனா இந்த விஷயம் குறிச்சு வெளியே பேசும் போது சகோதரர் மத்தியில் டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்க என்ன சொல்லணும்னா, கர்த்தர் கருத்துல இருக்கிறோம், கர்த்தர் செய்வார். வெளியே சாட்சியா நம்முடைய நம்பிக்கை பத்தி, நம்முடைய விசுவாசம் பத்தி, நம்முடைய ஆட்டிடியூடு நோக்கம் பத்தி பேசும் போது அங்க தேவன் நாம் அங்க உயர்வாக அங்க வைக்கணும் நம்ம எப்பயுமே. ஏன்னா நம்ம அவர் கருத்துக்குள்ள தான் நம்ம அங்க இருக்கிறோம், அதுதான் உண்மை. ஆனா தனிப்பட்ட ஓட்டத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும் நாம் எப்படி இருக்கணும்னா, இந்த பொருளாதார விஷயத்துல தேவன் செய்வார் எல்லாம் இருக்கட்டும், ஆனா எல்லாமே நம்ம தான் என்ன பண்ணோம், நம்ம இழுத்து போட்டு செய்யணும். சோ அந்த மாதிரி தான் இந்த பொருளாதார விஷயத்துல இவங்க புதிய சிருஷ்டிகள் அங்க இருக்கணும். சோ சோம்பல் உள்ளவர்களா அவங்க வீண் அலுவற்காரரா வந்துட்டு புதிய சிருஷ்டிகளை அங்க இருந்துட கூடாது. ஆனா இந்த இந்த உபத்திரவங்கள்லாம் தேவன் அவங்களுக்கு அனுமதிக்கிறார். சோ ஒரு வேளை நெக்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் பிரச்சனையில மாட்டிட்டோம், இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் சில நோய்கள் புதிய சிருஷ்டிகளுக்கு அங்க வந்துடுச்சு, சில ஆக்சிடென்ட்ஸ் அவங்களுக்கு வருது இல்லைங்களா. சோ அப்படி வரும் பொழுது சகோதர சகோதரிகளை புதிய சிருஷ்டிகள் தேவன் கிட்ட அங்க கேள்வி கேட்டோம். அது மாத்திரமில்ல, ரொம்ப முக்கியமா நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலகத்துக்கு வேணா, நல்லா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்றாரு, உலகத்துக்கு வேணா இந்த பிரச்சனைகள் எல்லாம் சாத்தான் மூலம் வந்திருக்கு, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். ஆனா புது சிருஷ்டிகளுக்கு இந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வார்த்தையை நம்ம அங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா புதிய சிருஷ்டிகளுக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா முழுக்க 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 அது தேவன்கிட்ட இருந்து தான் அங்க வருது. அப்படின்னா தேவன் அனுமதிச்சதுனால மாத்திரமே தான் புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த பிரச்சனைகளுக்குள்ள அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. இந்த பாயிண்ட் புதிய சிருஷ்டிகள் மைண்ட்ல ரொம்ப தரவாள். அது என்ன மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த காரணத்துக்காக வந்துட்டானாலும் சரி, எந்த பலவீனத்தினால வந்துட்டாலும் சரி, இது யார்கிட்ட இருந்து தான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, இதாவாகிய தேவன் கிட்ட இருந்து. அது மாத்திரம் இல்ல, இதன் மூலம் கண்டிப்பா அந்த சோதனைக்கு மத்தியில இருக்கும் போதுதான் அவமானமா இருக்கும், நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த சோதனைக்கு மத்தியில இருக்கும் போது பெரிய இழப்பு இருக்கும் நமக்கு, மற்றவங்கள முகத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா பர்சனலா ஸ்பிரிச்சுவலா இதை திங்க் பண்ணும் போது என்ன மாதிரி கஷ்டம், துன்பம், அவமானம், கெட்ட பேரு புதிய சிருஷ்டிகளுக்கு வந்துட்டாலும் அது ஒரு பக்கா எவிடன்ஸ், நாம் இன்னும் தேவனுடைய புத்திரர்களாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த உறவு சகோதர சகோதரிகளே சும்மா இல்லை, இது ஏதோ நம்ம தக்க வச்சுக்கொள்ளுங்களாங்கிற உறவு இல்லை. இந்த உறவு, இந்த உறவு நமக்கு இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னா மிகப்பெரிய கிருபை. பாருங்க, அந்த உறவு இருக்குதா இல்லையான்னு நீங்க எப்படித்தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸாக்டா இந்த விதமான பிரச்சனைகள் மூலம். சோ நான் இந்த ரெண்டு விஷயம் நம்ம பிரிச்சு பார்க்கணும், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய அவமானங்கள் தான் இருக்கும், நிறைய கஷ்டம் தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்குது அப்படிங்கறத உணரும் பொழுது நம்ம ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தேவன் அனுமதிச்சதுனால மாத்திரமே தான் நமக்கு இது வந்திருக்கு. தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா இன்னும் அவர் நம்மை அவருடைய பிள்ளையா மாத்திரமே தான் பார்த்துட்டு இருக்கிறார், இன்னும் நம்மளை விட்டு விடல. சோ இந்த இந்த அஷூரன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது இந்த விதமான உபத்திரவங்களின் மூலம். சோ இது நமக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு அறிகுறி, நாம் இன்னும் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. அதற்காக நாம தேவனுக்கு அங்க நன்றி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வேணா போலாம். சோ இவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம், நியாயமானது எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தோம், நமக்கு பிரச்சனை, நமக்கு சரீரத்துல வியாதிகள், நம்மை சார்ந்தவங்களுக்கு வியாதிகள், நம்முடைய சார்ந்தவங்களுக்கு கூட இழப்புகள், அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தேவன்கிட்ட ரொம்ப ஜபத்துல அங்க போய் அங்க கேட்கணும், தேவன் ஏன் இது நீங்க எங்களுக்கு அனுமதிச்சுட்டு, அந்த பாயிண்ட் நம்ம அங்க கேட்கலாம். ஒரு வேலை நம்ம சொல்ல வேண்டிங்களா, எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கூட இதெல்லாம் வருதுன்னா, பிரதர் அருமையான பாயிண்ட் சொல்றாரு, ஆறுதலான பாயிண்ட், தேவன் இந்த நிலைமை தான் அவங்களுக்கு நன்மைன்னு என்ன பண்ணிருக்கிறார், அவர் தெரிஞ்சுதான் அனுமதிச்சிருக்கிறார். ரொம்ப சிம்பிள் பாரு, கேர்ஃபுல்லா இருக்கணும் புது விஷயம் சிகள் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா கேர்ஃபுல்லா இருந்தோம் பிரச்சனை ஆயிடுச்சு சார், இவ்வளவு எதிர்ப்புகள் வருது, இவ்வளவு பண பிரச்சனை வருது, இவ்வளவு சிக்காவது அப்படின்னா அது நன்மைன்னு தெரிஞ்சுனால்தான் என்ன பண்ணிருக்கிறார் தேவன், உங்களுக்கு அதை மேற்கொண்டுமே அங்க அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை இன்னும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ஒண்ணு பண்ணலாம், தேவன்கிட்ட நம்ம நியாயமா ஒரு கேள்வி கேட்கலாம், அப்பா நீங்க ஏன் இதை எங்களுக்கு அனுமதிச்சிங்க, இது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம இங்க இல்ல அந்த பாயிண்ட், இங்க பேசுற பாயிண்டோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லணும்னா, பொதுவா தேவன் இந்த மாதிரி உபத்திரவங்கள் புதிய சிஷ்யர்களுக்கு ஏன் தரா அப்படின்னு சொல்ல போது மூணு காரணம். ஒன்னு வந்து அது அவங்களுடைய விசுவாசத்திற்கான பரீட்சை. அப்படின்னா அவர்கள் தேவனுக்குண்டாக ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய விசுவாசம் மேலும் மேலும் தேவன் அங்க சோதிச்சு அவங்களை மேலும் மேலும் தகுதிப்படுத்துறார், அதற்காக கூட இது அனுமதிக்கப்படும். உதாரணம் சொன்னா அப்போஸ்தல் பவுலுக்கு வந்துச்சு டெஸ்டிங், இல்லைங்க கர்த்தர் இயேசுக்கு வந்துச்சு டெஸ்டிங், அதெல்லாம் என்ன பரீட்சை பாக்குறோம், இந்த விசுவாசத்துக்கான அங்க அவங்க கிட்ட குறைய நாம சொல்ல முடியாது சரிங்களா, அப்படிப்பட்டவங்களா இருந்துட்டாங்க. அது நெக்ஸ்ட் இன்னொரு ஏன் இது வரும் அப்படின்னா, சில சமயங்கள்ல நாம தேவனுக்கு விரோதமா பாவங்கள் செஞ்சிருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம அங்க செஞ்சிருப்போம், ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருப்போம், தேவனுடைய மந்தையில ஆடா இருந்துட்டு அந்த மந்தைக்குள்ள இல்லாம மந்தையை விட்டு தனியா போயிட்டு இருக்கும் போது, அப்போ அந்த நல்ல மேய்ப்பன் அவர் கண்டிப்பா என்னத்தா பண்ணுவார், அவருடைய கோலும் தடியும் நம்மை அங்க தேற்றும். சோ அந்த கோல் வந்து நமக்கு ஆசீர்வாதமான அவருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு அது தந்து அதன் மூலம் அவர் நம்மளை தேற்றுறாருன்னு வைங்க. ஏன்னா கோல் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க, அந்த மேய்ப்பர்கள் அந்த இறைய அந்த புடுங்கி போடுறதுக்கு, அது ஒரு ஆசீர்வாதம் கோஷிக்கிறார் நமக்கு கண்டிப்பா. அதே சமயத்துல மண்டை வீட்டு போகும்போது நமக்கு என்ன பண்றார், தடி இருக்குது, தடி வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு தட்டு தட்டி தான் அவர் என்ன பண்ணணும், அந்த மந்திக்குள்ள கொண்டு வரணும். சோ இந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் இந்த ரெண்டாவது வகையா கூட இருக்கலாம் புதிய சிஷ்யர்கள், அது கூட அவங்க தான் சிந்திக்கணும். ஒருவேளை நாம் தேவனுக்கு விரோதமா ஏதோ ஒன்று செய்திருப்போம், பாவமான நிலைமையில இருந்துட்டு இருப்போம், நம்மை அதை நம்ம அதை உணர்த்துவதற்கு நம்மளை சீர்பொருந்த பண்ணுவதற்கு கூட தேவன் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அங்க அனுமதிக்கிறார். ஆனா அப்படி அனுமதிக்கிறதே எதுக்கு ஒரு அத்தாட்சினா, நாம் இன்னும் யாருடைய புத்திரர்களா தான் இருக்கிறோம், அந்த சந்தோஷம் நமக்கு எப்பயுமே இருக்கும் பாருங்க. அந்த அந்த சந்தோஷம் பிரதானம், அது சந்தோஷம் எப்படி இருக்கணும், பட் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா சில கஷ்டம் இருக்கும், பட் அந்த கஷ்டங்கள் ஏன் நம்ம சிந்திக்கணும், இது விசுவாசத்துக்கான பரிசுனா ரொம்ப சந்தோஷம். நம்ம மேலும் மேலும் கிரேட் வாங்கிட்டு தேவனுக்கு முன்பாக பூர்ணப்பட்டு இருக்கிறோம், அதுக்கு அதுக்கு கொடுத்த வாய்ப்பு அது ரொம்ப சந்தோஷம். இது அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஓப்பனா பேசணும்னா நாம் வந்துட்டு அந்த அந்த லெவலுக்கு இன்னும் வர கொஞ்சம் நம்ம அதை நான் என்ன சொல்லிக்கலாம், எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த சத்திய அதை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல், ஆனா நம்ம ஜென்ரலா பார்க்கும் போது அந்த ஒரு நிலை நம்ம வருவதற்கு அது இன்னும் கொஞ்சம் நாள் அங்க செல்லணும். ஆனா பொதுவா இந்த நெக்ஸ்ட் விஷயம், அது ஒரு சிச்சியா இருக்கலாம், அது ஒரு உணர்த்துதலா இருக்கலாம், ஆனா அது தேவன்கிட்ட நாம தான் கேட்கணும். மூன்றாவது வகை வந்துட்டு அது வந்து முற்றிலும் அது ஒரு தண்டனை, செய்திட்ட ஒரு தப்புக்கு தேவன் நம்மள அங்க தண்டிக்கிறார். ஆனா நல்லா தெரியும் அவர் தண்டிக்கிறாருன்னா அதுக்கு அது எதற்கு அடையாளம் தெரியுங்களா, அவர் நமக்கு மன்னிக்கிறாருங்கிறது. ஏன்னா தண்டனை மூலம் தான் நம்ம என்ன பண்றாரு, அவர் மன்னிக்கிறார். சோ சில விஷயங்கள் நமக்கு பனிஷ்மெண்டா கூட அங்க வரும் சில அந்த உபத்திரம். ஆனா இந்த விஷயமே நம்ம தேவன் கிட்ட அங்க கேட்கணும். பட் பிரதர் பேசுற விஷயம் அந்த ரெண்டாவது விஷயம் தான் பேசுறாரு. ஒருவேளை ரொம்ப உஷாரா இருந்தும் ஜாக்கிரதையா இருந்தும் செய்ய வேண்டியது எல்லாம் செய்தும் நமக்கு குடும்பத்துல வெளியில சொந்த சரீரத்துல பண விஷயத்துல பிரச்சனைகள்னா, தேவன் நமக்கு அது கூட நன்மைன்னு நினைச்சனால்தான் நமக்கு அனுபவிச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை இன்னும் உங்களுக்கு மனசுக்குள்ள கேள்வினா, ஒரு ஆங்கிள் நீங்க கேள்வி கேளுங்க தேவன் கிட்ட, இது எதற்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்க, இது எங்ககிட்ட சிச்சையா, நாங்க ஏதாவது சரி செய்து கொள்ள வேண்டுமா, அதையும் நீங்க கேட்டுட்டு அதையும் நீங்க சரி செய்து கொள்வது அங்க வந்துட்டு ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம அங்க பார்க்கிறோம் கண்டிப்பா புதிய சிருஷ்டிகளுக்கு இவைகள் வந்துடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா தேவன் மூலமா தான் அங்க, அதாவது அவருடைய அனுமதி இல்லாம புதிய சிருஷ்டிகளுக்கு அங்க எதுவுமே அங்க வர. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம ரொம்ப கான்பிடண்டா அங்க வைக்கணும். கடந்த முறை சகோதரி வீட்டுல நம்ம அந்த ஒரு கேள்வி, பிரதர் ரசல் கேட்ட கேள்வி, அவர் சொல்லிட்ட பிரதர் ரசல் கிட்ட கேட்ட கேள்வி, அதற்கு அவர் சொல்லிட்ட பதில் பத்தி நம்ம டிஸ்கஷன் போது பிரதர் ரசல் கிட்ட கூட இதுதான் கேட்கிறாங்க. அதாவது நமக்கு நடக்கிறது எல்லாமே தேவனால தான் வருதா சாத்தானால வருதா அப்படி கேட்கும்போது அவர் பிரதர் அருமையா சொல்றாரு. நான் இப்போ பிரதர் சொல்லும் போது சொன்னார் அந்த பதில் நான் உங்களுக்கு மத்தியில் மறுபடியும் சொல்றேன். அதாவது நான் இப்போ மீட்டிங் முடிச்சு நான் வெளியே போறேன், நான் வெளியே போகும்போது என் கால் உடையலாம், கால் உடஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், இது யார் தான் கொடுத்துருக்கிறா எனக்கு, தேவன் தான் கொடுத்துருக்கிறார். ஆனா எதற்கு கொடுத்தான்னு யார் தான் டிசைட் பண்ணணும், அது அவர் சம்பந்தப்பட்டவங்க தான் டிசைட் பண்ணும், மூணாவது ஆள் வந்துட்டு தீர்மானிக்க முடியாது. உங்களுக்கு இதுக்கு தான் வந்துச்சு, இது வந்துச்சுன்னா அதுதான் காரணம். அந்த ஜட்ஜிங் வேலைக்கு நம்ம அங்க போவே வேணாம், அந்த நியாய தீர்க்கறதுக்கு போவே வேணாம். பட் அவங்கவுங்க அங்க சிந்திக்கணும் நம்ம பாக்குறோம். அப்போ புதிய சிருஷ்டிகளுக்கு இவைகள் வரணும். சோ ஒண்ணு முக்கியம், அந்த சிங்காசனத்துல போய் உட்கார போது அந்த மற்றவர்கள் மேல இறக்கப்படுவதற்கு முதல்ல அந்த கஷ்டம் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இறக்கப்படும். சோ அதனால இந்த மாம்சத்துல அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அங்க வருது நம்ம பாக்குறோம். ரெண்டாவது இந்த முக்கியமான காரியம் கொடுக்குது. ஆனா என்னன்னா, புதிய சிருஷ்டிகள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாம அங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா கர்த்தர் இயேசு சில தேவன் சில இடங்கள்ல வசனம் பேசுறாங்க இல்லைங்களா, பிதா பிதா சொல்லும் போது உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம், அதுதான் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற கேர், அந்த அந்த ஒரு பார்வை. நாம நம்மளுடைய சரீரத்துல அற்பமா என்ற ஒரு பாகத்தை அவர் துல்லியமா கவனிச்சிட்டு இருக்கிறார். சோ அந்த வசனத்துல அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு அக்கறையுள்ள இருக்கிறது அங்க தெரியும். நாம கண்டிப்பா எதை பத்தி கண்டுக்கிறது இல்ல, சரீரத்துல நம்முடைய தலை மயிர் பத்தி நாம யோசிக்கிறது இல்ல. பட் அதையே தேவன் சொல்றா, நான் எவ்வளவு இருக்குது நான் பண்றேன் அப்படின்னா அது சாதாரண விஷயம், அது அப் டு டேட் வைக்கணும். டெய்லி இவ்வளவு உந்துட்டு இருக்கும், டெய்லி மோச்சிட்டு இருக்கும். ஆனா தேவன் சொல்றா, நான் அதை கூட ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கிறேன். அப்படின்னா புரிஞ்சுக்காங்க, உங்கள் விஷயம் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ கர்த்தர் இயேசு சொன்ன வசனத்தை வந்து பிரதர் ரசூல் நமக்கு அங்க கோட் பண்றாரு. என்ன கோட் பண்றாருன்னா, பிலாத் ஒரு முறை கேட்கிறார் இயேசு கிறிஸ்துட்ட, நீ நான் நினைச்சா உங்களை விடுதலை பண்ற அதிகாரம் எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா, கேட்டதுக்கு கத்திரேசு என்ன சொல்றாரு. ரொம்ப அருமை, இந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்குங்க சகோதர சகோதரி. பிரதர் சொல்றாரு, அது கத்திரேசுக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு புதிய சிருஷ்டிகளுக்கு இந்த வசனம் சொந்தம் சொல்றாரு. பரத்திலிருந்து ஒரு அனுமதி வராட்டி நம்ம மேல நம்ம வாழ்க்கையில நம்ம சார்ந்தவங்களுக்கு எதுவுமே அங்க வராது. வந்திருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பரத்திலிருந்து என்ன வந்திருக்குது, உத்தரவு வந்திருக்கு. பரவாயில்ல, ஆனா அந்த உத்தரவு நம்மளை சீர்படுத்துவதற்காக இருக்கலாம், நம்மை மேலும் பரிசோதிச்சு பூர்ணமாக்குறதுக்காக இருக்கலாம், நம்மளை தண்டிச்சு உணர்த்துவதற்காக கூட அங்க இருக்கலாம். பட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், நம்ம தேவன் கரத்துல இருக்கிறோம். ஆனா இது நடந்துச்சுன்னா நம்ம சந்தோஷப்படணும், நாம் இன்னும் அவருடைய புத்திரர்களாகவே எண்ணப்பட்டு அங்க வருகிறோம். சோ ஆகையால் சகோதர சகோதரிகளே, அந்த சாத்தானுடைய மிக தந்திரமான ஒரு வஞ்சனை என்னன்னா, தேவனுடைய ஜனங்களா இருக்கனால நமக்கு மாம்சத்துல எதுவுமே அங்க வந்துடக்கூடாது என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை தான். ஆனா இதே பிரதர் க்ளோஸ் பண்ண போது ரொம்ப அற்புதமா அவர் நிறைய க்ளோஸ் பண்றாரு. இந்த ஒரு டாபிக் பேசும்போது பாருங்க, சாத்தான் தான் அப்படி சொல்றாரு. கர்த்தர் இயேசு பத்தி அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாம் உபத்திரப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் பரிசுத்தவான்களுக்கு போனோம், நமக்கு தெரியாதா நம்முடைய கர்த்தர் இயேசு நம்முடைய தலை அவருடைய சரீரத்துல ஒரு விசேஷமான நோய் வந்துச்சு சொல்றாரு. எப்பன்னா கெத்செமனே தோட்டத்துல, ஏன்னா அந்த ரத்த வியர்வை வந்துச்சு இல்லைங்களா, அது எதை குறிக்குது. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதமான நோய், நோய் வந்ததுனால்தான் கர்த்தர் இயேசுக்கு அந்த என்ன இருக்குது அங்க வேற. இது நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன், நான் அதுக்கான உங்களுக்கு வாசி காமிக்கிறேன் பாருங்க. அக்கார்டிங் டு மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவ துறையை பொறுத்த வரைக்கும் அவர் டியர் ரெடீமர் நம்முடைய ரட்சகர், அல்தோ பிசிக்கலி பர்ஃபெக்ட், அவர் சரீரத்துல பரிபூர்ணமா இருந்துட்டாலும் வாஸ் அட்டாக்ட் வித் த டிசீஸ் நாட் அன்னோன் டு சயின்டிஸ்ட். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் அறிந்திருக்கிற ஒரு நோயினால் அவரு பாதிக்கப்பட்டார். வென் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் தி பிளடி ஸ்வெட் இன் கெத்செமனே, சோ கெத்செமனேல அந்த ரத்தம் வந்த போது நியாயம் உண்மையிலே அவருக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா, ஏதோ ஒரு வினோதமான ஒரு நோய் அவருக்கு அங்க பாதிச்சுச்சு, அதனால தான் அது வந்திருக்குது. அது இன்னைக்கு எல்லாருமே அறிஞ்சிருக்கிறாங்க. சோ நம்முடைய தலை ரட்சகர் அவருக்கு வந்திருக்குது பாருங்க, அங்க நமக்கு வராதா வரக்கூடாதா அந்த கேள்வி கேட்கிறார். கன்க்ளூட் பண்ண போது அதே போல என்ன சொல்றார், அதே ரட்சகர் இதே சயின்டிஸ்ட் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் பரிபூர்ண மனுஷன் தான், ஆனா அவர் வலது பக்கம் இடது பக்கம் இருந்த அந்த ரெண்டு கல்லறுகளை காட்டிலும் யார்த்தும் ரொம்ப சீக்கிரத்துல மறைச்சிட்டா. ஏன்னா ஒரு டிசீஸ், ஒரு நோய், ஒரு மாம்சத்துல ஒரு விளைவீனம் அவருக்குள்ள அங்க வந்துச்சு. அந்த விளைவீனம் நமக்கு என்ன தெரியும், அந்த நோய் என்ன தெரியும், அவருடைய இதயம் என்ன ஆயிடுச்சு பாக்க உண்மையிலேயே. அவர் அவ்வளவு சீக்கிரத்துல மறுக்கிறதுக்கு காரணம் அந்த இதயம் வந்துட்டு அங்க வெடித்து போயிடுச்சு. சோ அது கூட அவர் அங்க சொல்றாரு, அக்கார்டிங் டு தி சேம் சயின்ஸ் அண்ட் இன் ஃபுல் அக்கார்ட் வித் தி ஃபேக்ட், ஹீ ஹூ வாஸ் பெர்ஃபெக்ட் இன் ஃபிளஷ், மாம்சத்துல பரிபூர்ணமான கர்த்தர் இயேசு, died more speedily than the two male factors crucified with him because of a disease, the bursting of his heart. So adu apdi anga poiru. So adu maatram illa apostle la irukalam paul avarku valka mulukanda or mulle avare sarirathil sariyapathi kekumbodhu devan solitar அந்த நோய் உங்க மாம்சத்துல இருக்கணுங்கிறது தெரிஞ்சுட்டோம். அந்த நோய் கூட நீங்க இருந்தாத்தான் யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் கிருபை உங்களுக்கு போதும். சோ இந்த விஷயங்கள் குறிச்சு அவங்க தேவன்கிட்ட முறையிடவே இல்லை. அவங்க தங்களுக்கு தாங்களே அற்புதமா குணமாக்கி கொள்ளல. குணமாக்கி கொள்ளணுங்கிறது அவசியம் கூட அவங்களுக்கு இல்லை. சோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ இது சாத்தானுடைய வஞ்சனை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில அங்க போயிட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சரி, இப்போ அதே பாடத்துல இன்னொரு விரோதி கூட பத்தி பேசுறார். யாருன்னா அந்த விரோதி? புதிய சிருஷ்டிகளுக்கு எவ்வளவு விரோதி பார்த்தோம் இது வரைக்கும்? எவ்வளவு விரோதி பார்த்தோம்? மூன்று பார்த்தோம், மாம்சம், உலகம் மற்றும் பிசாசு. ஆனா நாலாவது புது ஒரு விரோதி கூட இருக்கிறார் பாருங்க, கிறிஸ்டன் தி நாமினல் சர்ச் ஆஸ் அன் அட்வர்சரி டு தி நியூ கிரியேச்சர். சோ இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் கண்டிப்பா அது கூட ஒரு எதிராளி தான், ஒரு விரோதி தான். யாருக்கு? இங்க கிறிஸ்தவர்களுக்கு. இந்த பாயிண்ட் நாம நல்லா புரிஞ்சுடுக்கிறோம். சோ ஆனா நான் இதை குறித்து அதிகமா நம்ம அங்க பேசல சகோதர சகோதரிகளை. ஏன்னா அதனால நம்ம கடந்த நாட்கள நம்முடைய அறுவடை வேலையில இந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலம் எந்த அளவுக்கு நம்ம வஞ்சிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எவ்வளவு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, பிரதர் பேசுற ஆங்கிள் என்ன பேசுறாருன்னா, நாம இன்னும் அநேக விஷயங்கள்ல தவறான ஒரு பார்வை, தவறான ஒரு மெத்தட்ல இருக்கிறோம்னா அது எது காரணமா இருக்கு? நம்ம ஆரம்பத்துல எங்கிருந்தா வளர்த்தி எடுக்கப்பட்டோம், அந்த பெயர் சபையில இருந்துட்டு. சோ அந்த ஆவி, அந்த பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள ஊறுது. ஏதாவது வகையில் இந்த பெயர் சபை கூட நம்மளை டெம்ப்ட் பண்ணுது. சோ நமக்கு எது கொடுத்தா ஒரு விரோதி? இந்த பெயர் சபை அமைப்புகள், அவங்களுடைய நிலை எல்லாம் கூட நமக்கு அங்க ஒரு விரோதி தான் அங்க சொல்றாரு. சோ அப்போ பாடத்தின் முடிவுல அவர் அங்க ஒரு விசேஷமான ஒரு தலைப்பு அங்க பேசுறாரு. அது மாத்திரம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். அது என்னன்னா, சோ நம்முடைய மாம்சம், இந்த உலகம், சாத்தான், விழுந்து போன தூதர்கள், அந்த சேனைகள், அது மாத்திரமல்ல இந்த பெயர் சபை, அந்த பெயர் சபையினுடைய கள்ள உபதேசங்கள், அவங்களுடைய கள்ள விசுவாசங்கள், இவைகள் எல்லாமே புதிய சிருஷ்டிகளுக்கு விரோதமா இருந்து அந்த புதிய சிருஷ்டிகளை வஞ்சிக்க கூடியதா இருக்கும் பொழுது கண்டிப்பா புதிய சிருஷ்டிகள் இவங்க கிட்ட எல்லாம் இருந்து, தங்களுடைய விரோதிகள் கிட்ட எல்லாம் இருந்து தங்களை காத்துக்கொள்ளணும்னா அவங்களுக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம் கண்டிப்பா அவசியம். சோ அந்த சர்வாயுதம் வர்க்கம் பத்தி தான் எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல அங்க 12-13 வசனத்துல அங்க பேசுறா. அதை பத்தி மாத்திரம் அங்க பிரதர் வந்துட்டு அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதை நம்ம வாசிப்போம். பாருங்க, அந்த சர்வாயுத வர்க்கம் இருக்குது புதிய சிருஷ்டிகள், அதை அவங்க போட்டுட்டா மாத்திரம் தான் இந்த விரோதிகளினுடைய தாக்குதலுக்கு தங்களை காத்துக்கொண்டு இந்த விசுவாசத்துல நிக்க முடியும். சோ வசனம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஒரு போராட்டம் இருக்கு, அந்த போராட்டம் முதல்ல போடணும். அந்த போராட்டத்துல நம்ம சகலத்தையும் செய்து முடிச்சிடணும் ஒரு பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் செய்து முடித்தா மாத்திரம் பத்தாது, முடித்த நிலைமையில நாம என்ன போடணும்? கொஞ்சம் நாளைக்கு நிக்கணும் இந்த விசுவாசத்துல, இந்த ஃபைனல் ஆக்டிவ் டெஸ்ட்டுக்கு நாம அங்க நிக்கணும். அப்படி நிக்கணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிப்பிச்சு கொள்ளுங்க. அந்த சர்வாயுத வர்க்கத்துல முதல்ல என்ன பேசுற, சத்தியம் என்னும். சோ என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம கிட்ட என்ன இருக்கு? சத்தியம் என்னும் கச்சை அணிஞ்சுக்கணும்னா என்ன அர்த்தம்? கச்சைனா என்ன நம்ம பார்க்கிறோம், எங்க கட்டுறது பார்க்கிறோம், இடுப்புல கட்டுறது. சோ அந்த கச்சை எதுவா இருக்கணும் உங்களுக்கு? அதான் அர்த்தம், சத்தியம் என்னும் கச்சைன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இருப்புல இருக்கிற கச்சை மாதிரி எது இருக்கணும்? அந்த சத்தியமே உங்களுக்கு கச்சையா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, சிம்பிள் வார்த்தை தான், எப்படி ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கணும். அந்த சத்தியமே உங்களுக்கு கச்சையா இருக்கணும். அப்ப கச்சைனா என்ன குறிக்குது? அதான் நம்ம பாக்கணும் பைபிள். சோ கச்சை பைபிள் எதை குறிக்குது? என்ன என்ன ஒரு நிலை குறிக்குது? சர்வீட்யூட், ஊழியம் இல்லைங்களா? இப்ப நம்ம ஊர்ல தான் ரொம்ப கிளியரா பார்ப்போம். எஜமான் பார்த்தா என்ன பண்ணார்? உடனே தோல் இருந்தா எடுத்து அங்க இடுப்புல கட்டி, ஒரு ஹம்பிள் ஸ்டேஜ், ஒரு தாழ்மையின் ரூபம், ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. சோ நீங்க வந்துட்டு இந்த விரோதிகளுக்கு உங்களை தப்பிச்சு கொள்ளணும்னா சத்தியத்துக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்க. அதான் அந்த சொல்ல வர பாயிண்ட். உங்களுடைய ஊழியம் எதற்காக மாத்திரம் இருக்கட்டும்? சத்தியத்துக்கு மாத்திரம் இருக்கட்டும். அன்ட்ரூத்துக்கு இல்ல, ஒன்லி ஃபார் தி ட்ரூத். சத்தியத்துக்கு மாத்திரம் உங்களுடைய அந்த ஊழியம் உங்களுக்கு இருக்கட்டும். அட்லீஸ்ட் அந்த ஊழியத்தினுடைய ஆவியாவது நீங்கள் பெற்றிருங்க. அது சொல்ற சத்தியத்துக்கு மாத்திரம் ஊழியம் செய்யுங்க, அப்படி இல்லாட்டி கூட அந்த ஆவிவாதம் நீங்க பெற்றுடுங்க. நம்ம எதுக்குதான் இருக்கணும் உண்மையா? சத்தியத்துக்கு மாத்திரமே அங்க இருக்கணும். சோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அநேக கள்ள போதனைகள், கள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இவைகளுக்கு நாம அங்க ஊழியக்காரரா அங்க போயிடக்கூடாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு 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 சர்வாயுத வர்க்கம், இதை உங்களை உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இதை உதவும். புரியுதுங்களா அந்த பாயிண்ட்? ஆமா, நாம் சத்தியத்துக்கு மாத்திரமே ஊழியம் செஞ்சா கண்டிப்பா நாம் தேவனுடைய பாதுகாப்புகள் தான் அங்க இருப்போம். நாம் எந்த ஒரு வஞ்சனைக்குள்ள நாம அங்க போயிட மாட்டோம். அதுதான் அவர் சொல்ல வர பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அவரு? நீதி என்னும் அந்த மார்க் கவசம் கண்டிப்பா. சோ இது தேவன் நமக்கு கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலம் கொடுக்கிற அந்த நீதி என்ற அந்த நிலை. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்கு முன்பு எப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும், அந்த நீதியின் பாதையில நடக்கிறவர்களா இருக்கணும். சோ அப்பதான் நம்முடைய விரோதிகளை நாம தைரியமா நெஞ்சு நிமிர்த்திட்டு அங்க எதிர்கொள்ள முடியும். அதனால நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, சில சமயங்கள்ல நாம பலவீனங்கள்னால மேற்கொள்ளப்படும் பொழுது நம்ம தேவன் சந்திக்கிறதுக்கே பயப்படுவோம். ஏன்னா நமக்கு என்ன இல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம நீதி தவறி இருக்கிறோம். தேவனுடைய நீதிக்கு புறம்பா சில பலவீனங்கள்ல போயிருக்கிறோம். சோ அதனால தேவன் கூட சந்திக்கிறதுக்கு நமக்கு பயம் இருக்கும். எப்படி நாம அவ்வளவு அன்புள்ள தேவனையே நம்ம சந்திக்கிறதுக்கு பயம்னா அப்புறம் எப்படி இந்த விரோதிகள் சந்திக்க முடியாது. சோ அப்போ இந்த நீதிமான் நிலைமை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நீதிமான் நிலைமை ஒரு பெரிய கிஃப்ட். அதை தேவன் குமாரனை விசுவாசிக்கிறது மூலம் நமக்கு தரார். ஆனா பெற்றுக்கொள்ளவர்கள் அந்த நீதிமான் நிலைமை என்ன பண்ணணும், கண்டிப்பா தக்க வச்சுக்கொள்ளணும். அது தேவன் பொறுப்பு இல்ல, அது யாரு தான் பொறுப்பு? அந்த நீதிமான் நிலைமை நாம் எதுக்கு வாங்கிட்டோமோ அதற்காக நம்ம அதை செலவிடும் பொழுது அதை தேவன் நம்மகிட்டே கொடுக்கிறார் பெர்மனண்டா. சோ அப்ப வலியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஆனா என்னன்னா அந்த நீதி, தேவனுடைய நீதி ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே விசுவாசத்தின் மூலம் அந்த ஒரு நீதி நாம் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சமாதானத்தின் ஆமாம் ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சை. அப்போ அந்த பாதரட்சையை நமக்கு சமாதானமா இருக்கு. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. அந்த சமாதானம் தான் நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, பாதரட்சை போல இருக்கணும். பாதரட்சை வந்து கால்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது நம்முடைய நடையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது இந்த ஓட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த அழைப்புல நீங்க நடக்கணும்னா, இந்த அழைப்புல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா, இந்த அழைப்புல உண்மையுள்ளவர்களா உங்கள் ஓட்டத்தை நீங்க முடிக்கணும்னா, முதல்ல தேவன் மூலம் உங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருப்பதை நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், உணரணும். அதாவது நம் தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை என்னைக்கு ஆயிட்டமோ அப்பயே எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்குது. இந்த உலகத்தின் பாரங்கள் இன்னைக்கு நமக்கு பாரம் இல்ல, பர்சனல் பாரணங்கள் இன்னைக்கு நமக்கு தனிப்பட்ட பாரங்கள் இல்ல, பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஆனாலும் ஃபீல் பண்றோமா இல்லைங்க, நமக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குங்களா இல்லையா? இன்னைக்கு வெளியே போனா பார்க்க முடியாது ஸ்டெப்ஸ் அப்புறம், ஆனா இங்க இருக்கவங்ககிட்ட பார்க்கலாம். ஒரு சமாதானம் இருக்கும், எங்க என்ன எப்படி வேணும் நடந்துட்டு போட்டோம், ஆனா நமக்குள்ள ஒரு மன ரம்யம் அங்க இருக்கு. ஏன் அது எப்படி வருது? நம்ம யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். யார் பாதுகாப்புல இருக்கோம்? தேவனுடைய பாதுகாப்புல இருக்கோம். நம்ம கை யார் பிடிச்சிருக்கிறா? பிதாவாகிய தேவன் பிடிச்சிருக்கிறார். விட்டுடுவாரா? விடவே மாட்டான்னு சொல்லிட்டார். அப்படின்னா இதன் மூலம் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்குது. இது இருக்குது, இதை புரிஞ்சிட்டு நடக்க ஆரம்பிச்சா தான் நீங்க நிப்பீங்க. அதுதான் சொல்ல வர, இதை நீங்க புரியாம புரியலன்னா சமாதானம் இருக்குது. ஐயோ நமக்கு அந்த பிரச்சனை, ஐயோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஐயோ அது இப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, இப்படி ஒரு குற்றயிரும் கொலையரமா இருக்கிற நிலைமை நீங்க இந்த சமாதானத்தை உணர்லையும் உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த சமாதானத்தை உணராமல் நீங்க ஒரு வாழ்க்கையை ஓடி முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி போறது கஷ்டம். சோ உங்கள் பாதரட்சியா எது இருக்கணும், தேவன் உங்களுக்கு கத்துருக்கா சமாதானம் உணரணும். சோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்னன்னா விசுவாசம் என்னும் அந்த கேடகம். கண்டிப்பா விசுவாசம் இல்லாம நாம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அதை எதிர்த்தா நமக்கு உதவும் பார்க்கிறோம். அந்த விசுவாசம், சோ விசுவாசம் நம்ம விட்டுடக்கூடாது, அது கூட ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ரட்சிப்பெண்ணும், சோ பாருங்க இப்ப தலைச்சீரானா ஹெல்மெட்டு, அது எதைத்தான் பாதுகாத்து பார்க்கிறோம், தலை பாகத்தை அங்க பாதுகாக்குது. அது என்னது பாருங்க, இந்த ரட்சிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா என்னவா இருக்கணும், உங்களுடைய தலைய பாதுகாக்கிறதா இருக்கணும். சோ இது என்ன தலைனா எதை கவர் பண்ணா இந்த நெத்தி பாகம். அப்ப நெத்தி பைபிள் எதாவது கிடையாளமா இருக்கு, ஞானம். உங்களுடைய ஞானத்தை இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பற்றின ஞானத்தினால நிரப்பி கொள்ளுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த ரட்சிப்பின் திட்டம் பற்றின ஞானம் உங்களுக்குள் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்களை வந்துட்டு காக்கும். ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அநேக விதமான கள்ள போதனைகள் இந்த அறுவடையின் காலத்துல அங்க வந்துட்டு இருக்கு. இந்த ஞானம் தேவனுடைய திட்டம் பற்றின ஞானத்துல கூட புதிய சிருஷ்டிகளை வந்து அங்க இருக்கணும். ஏன்னா சாத்தான் ரொம்ப தந்திரமா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா இந்த அறுவடையின் சத்தியத்தை தான் அட்டாக் பண்றாரு. சோ அந்த தாக்குதலுக்கு நம்ம காத்துக்கொள்ளணும்னா அந்த ரட்சிப்பின் திட்டம் பற்றின ஞானம் நம்மை தலைச்சீராவா வச்சிருக்கணும். நம்முடைய ஞானங்கள் அது நிரம்பி இருக்கணும். அது எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை லவோதிக்கியா சபைக்கு முன்னால் இருக்கிறவங்களை பத்தி கேட்டோம்னா அவங்க இதை பத்தி அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு ட்ரூத் வந்து முழுக்க நமக்கு வெளிப்பட்டாச்சு. எல்லா சத்தியமும் தேவன் நம்ம கருத்துல கொடுத்துருக்கிறார். அதே சமயத்துல எல்லா கார்னர்ல இருந்து அட்டாக்கிங்கும் வருது நமக்கு புதிய சிருஷ்டிகள். அப்போ இந்த தெய்வீக திட்டம் பற்றின ஞானத்துல அவர்கள் தெளிவுள்ளவர்கள், அந்த விசுவாசத்துடைய கேடகத்தை பிடிச்சிட்டு மற்ற சர்வாயுத வர்க்கங்களையும் அரிச்சிட்டு அங்க இருக்கணும். கடைசியா பேசுற அந்த ஆயுதம் என்னன்னா, அந்த ஆவியின் பட்டயத்தை நீங்க எடுங்க. சோ பிரதர் அருமையா சொல்ற வித்தியாசம், மற்ற எத்தனை ஆயுதம் பார்த்தோம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், அப்போ சமாதானத்தின் பாதரட்சை, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், அப்புறம் ஐந்தாவது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. சோ கடைசி தான் எது பார்க்கிறோம், ஆவியின் பட்டயம். சோ பிரதர் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறார். என்னன்னா முதல் ஐந்துமே ஆயுதங்கள் தான், பட் புதிய சிருஷ்டிக்கு தேவன் எதுக்கு கொடுக்கிறாருன்னா எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளுவதற்கு. அப்படின்னா அது ஜஸ்ட் அணிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, எதிரியை தாக்குனா நமக்கு எதுவுமே ஆகாது. ஆனா கடைசியா கொடுக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தான் திருப்பி எதிரியா அடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். சோ அந்த பட்டயம், ஒரு வேலை விரோதி நீங்க சந்திச்சு அவரை வந்துட்டு வீழ்த்தணும்னு நினைச்சோம்னா இந்த ஆயுதம் மாத்திரம் பயன்படுத்தணும், வேற எதுவும் பயன்படுத்துறதுக்கு ஆயுதமே நமக்கு இல்ல. சோ கத்திரையே தான் பயன்படுத்தினார் அந்த 40 நாள் முடிஞ்ச உடனே. சோ சாத்தான் வந்து வைக்கும் போது பிரதர் அதான் சொல்றாரு, கத்திரையே சொன்னதான் சொல்லிட்டார், இட் இஸ் ரிட்டன். அப்படின்னா இப்படி எழுதி இருக்குதே, தேவனி வசனம் எப்படி சொல்லுது, நீ இப்படி சொல்றப்ப ஆனா தேவன் இப்படி சொல்லிருக்கிறாரு, தேவன் அப்படி சொல்லிருக்கிறாரு. சோ தேவனுடைய வசனம் சோ சத்தியம் ரொம்ப முக்கியம் நம்முடைய கரங்கள்ல, சகோதர சகோதரில அது ஆயுதமாகும். சோ அப்ப இந்த பாடம் நம்ம முடிவு செய்யலாம். தேவனுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த 15வது பாடம் புதிய சிஷ்யனுடைய விரோதிகள். சோ விரோதிகள் பார்த்தோம், விரோதிகள் இருந்து நம்மை காத்து கொள்ளுகிற அந்த முறைகள் கூட பார்த்தோம். ஆனா நான் இந்த பாடத்துல நிறைய பேசேஜஸ் விட்டு தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சோ ஒருவேளை உங்களுக்கு அது கேள்வியா இருந்தா நான் அதை முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம பேசிக்ல பார்த்தது ரிப்பீட்டடா நமக்கு அங்க வருது. அது அவர் ரொம்ப வைடட் அவர் போயிட்டு அங்க பேசிருக்கனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு நமக்கு அவசியமானது மாத்திரம் தான் பேசி அங்க முடிச்சிருக்கிறோம். சோ தேவன் கிருபை நம்மோடு இருக்கும் பட்சத்துல அடுத்தமுறை நாம் சந்திக்கும் போது இன்னும் 2 பாடங்கள்ல அந்த கடைசி முந்தின பாடம் அதை நாம ஆரம்பிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.